இன்று நான் என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்கள் ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூல அழகுமலை ராமதேவர் அழகுமலை ராமதேவர் அனந்த சைன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர் கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தர் ஆனந்தர் கூடல் சுந்தர் ஆனந்தர் கூடல் சொல்லு மட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நல்லிதேவர் நற்றால் காசி நல்லிதேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாத பழனிமலை புவனாத திருப்பரங்குன்றம் அதில் மச்ச முனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன் வந்திரி போயூர் கோராக்கர் மயூர் அங்குதம்பர் போயூர் கோராக்கர் மயூர் அங்குதம்பை திருவர்ணையூர் இடைக்காடர் சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பபஜி பத்திரி சொருக சமாதி அடைந்தனர் உலகம் உயவே ஓம் கிரியா பபாஜி நமோ
ஓம் கிரியா பபாய் நமோ
ஓம் சிவாய்
சிவாய் நமஹ.
இன்று எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் வழமை போல வரும் பதில் கேள்விகளுக்கு பதில் கண்டு அதன் மூலம் சைவ சித்தாந்த அனுபவ அறிவை அல்லது கிரியா யோகா அனுபவ அறிவை பெறும் சத்சங்கமாகவோ அல்லது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை அறியும் சத்சங்கமாகவோ அமையும். அதன் பிரகாரம் இன்று இரண்டு கேள்விகளும் அந்த குடும்பத்தினர் நேற்று கோடு போட்டு அனுப்பின இடத்தில் இரண்டு பந்திகள் மீதியாக உள்ளன, அதில் என்ன கோடிட்டிருக்கின்றார்கள் என்பதையும் பார்க்கும் சத்சங்கமாக அமைய உள்ளது. முதலில் இரண்டில் ஒரு கேள்வி எடுக்கின்றேன். ஒரு அன்பருடைய கேள்வி, நான் இந்த சத்சங்கங்களில் எல்லாம் கலந்து கொள்கின்றேன் ஐயா என்றால், நான் சத்சங்கங்களை கேட்கின்றேன் தொடர்ச்சியாக என்பது அவருடைய பொருள். ஏனென்றால் முழு சத்சங்கங்களிலும் அவர் இருப்பதில்லை நேரடியாக. ஆனால் எனக்கு ஒரு கேள்வி என்னவென்றால், பலவிதமான விடயங்களும் இந்த சைவ சித்தாந்த அடிப்படை அறிவில் வைத்து தரப்பட்ட விடயங்கள் எல்லாம் எனக்கு புரிகின்றது. எவ்வாறு நாங்கள் மற்ற உயிர்களையும் எங்களைப் போல் நேசிக்க வேண்டும் என்றதிலும் எனக்கு உடன்பாடு உண்டு. நான் சிறு வயதிலிருந்து அதை பின்பற்றுகின்றவன், ஆனால் முழுமையாக அல்ல. அதுதான் என்னுடைய கேள்வியே. நான் ஒரு நேரம் எல்லார் முன்னிலும் நான் எல்லாவற்றையும் மதிக்கின்றேன், அந்த விடயம் எனக்கு புரிந்து கொண்டதென்று நடக்கின்றேன். ஆனால் சில வேளை மற்றவர்கள் என்னை பார்த்து ஒரு விடயத்தை கூறும் போது சில நேரங்களில் அதை என்னால் எடுக்க முடியாமல் இருக்கின்றது. அந்த நேரம் நான் எதிர்மறையாக பேசுகின்றேன் அவர்களுடன். இது நடப்பதற்குரிய காரணம் எனக்கு புரிகின்றது. என்னுடைய ஆணவ மலமாக இருக்கலாம், அல்லது என்னுடைய பொறுமையை நான் இழக்கின்றேன். பல காரணங்கள் சொல்லலாம். ஆனால் என்னுடைய கேள்வி, இதிலிருந்து எவ்வாறு விடுபடுவது? இது ஒரு நல்லொரு கேள்வி அந்த சாதகருடையது. ஏனென்றால் எல்லோருக்கும் அந்த கோபம் என்று ஒன்று உண்டு. இந்த கோபத்தை அருளாளர்கள் தீயை விடக்கூடியது என்று சொல்வார்கள், நெருப்பை விடக்கூடியது என்று. நெருப்பே நெருப்புச்சூடு அல்லது நெருப்பையே அடக்கிவிடலாம் அல்லது அதை தாங்கலாம், ஆனால் இந்த கோபத்தை தாங்க முடியாது என்பது அருளாளர்களுடைய கருத்து. இது எங்கள் அளவில் அல்ல, ஆன்மாக்கள் அளவில் அல்ல, இறைநிலைகளிலும் பல வரலாறுகள் உண்டு. இந்த கோபத்துக்கு ஆளானவர்கள் ஞான நிலையில் இருப்பவர்களே ஆளாகி இருக்கின்றார்கள். அதை நாங்கள் உலகியல் நிலையிலிருந்து பார்த்தால் அது என்ன, ஞானம் அடைந்தவர்கள் ஆளாகினார்களா என்று பார்ப்போம். ஆனால் அந்த நிலையிலிருந்து சிறிது சிறிதாக இப்போது விலகுகின்றோம். ஏனென்றால் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து தெரிந்துவிட்டது. ஆனால் அவர்கள் செய்வது எங்களுடைய மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுப்பதற்காகவே தவிர, அந்த கோப வரலாறுகள் அவர்களுடைய குணாதிசயமாக அது அமைய மாட்டாது என்பது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து, சுருக்கமாக சொன்னார். அப்ப இந்த அன்பருடைய கேள்விக்கு நாங்கள் உலகியலிலேயே பதில் காண்போம். அந்த பெரிய நிலையில் போய் அதை சிந்திக்காது. நிச்சயமாக நீங்க சொன்னது உண்மை. இதிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் நீங்கள் விடுபட்ட மாதிரி இருக்கின்றீர்கள். பல நேரங்களிலும் உங்களுடைய கருத்தின்படி சில நேரங்களில் மற்றவர்கள் உங்களை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு ஒரு உத்தரவை பிறப்பிக்கின்றார்கள் என்றால் அந்த நேரத்தில் நானா நீயா என்ற விடயம் மேல் ஓங்குகின்றது. அது கோபத்தினால் அல்ல, அது ஆணவ மலத்தினால் தான் என்பது உங்களுடைய உங்களுக்கு முதலாவது விளக்கம். ஏனென்றால் அந்த ஆணவ மலத்திலிருந்து நாங்கள் முற்றாக நீங்குவதில்லை. ஆகவே இவற்றிலிருந்து நீங்குவதற்கு இலகுவான வழி சைவ சித்தாந்தம் சொல்லி தந்திருக்கின்றது. ஆனால் அதை எத்தனையோ தரம் காதுனூடாக கேட்டுவிட்டோம். ஆனால் அதன் வழி நிற்பது என்னவார் என்று முழுமையாக புரியாத காரணத்தால் நிற்கவில்லை, அல்லது அதற்கு மேலாக மாயைகள் எங்களுடைய வினைகள் ஆணவ மலம் எங்களை நிற்க விடுவதில்லை. அதற்குரிய பதில் என்ன? அதுதான் இறைப்பணி. எல்லாம் இறைவன் தான் செய்கின்றான் என்பதை ஆயிரம் தரம் கேட்டுவிட்டோம் இந்த சத்சங்கத்தில். ஆனால் ஒரு நிலையில் அதன் வழியில் இருந்து தவறுகின்றோம். ஆகவே சுருக்கமான பதில் இறைப்பணி. அதை நாங்கள் சிறிது சிறிதாக வளர்க்க வேண்டும். இருப்பினும் அந்த வழியில் நின்றாலும் நாங்கள் தவறுவோம் கோபத்தை. ஆனால் அது நாங்கள் பழக்கிக் கொள்ள வேண்டும், எங்களை அதன் வழி நிற்க பழக்க வேண்டுமே தவிர வேறு இலகுவான வழியே இல்லை. ஏன் அந்த வழி சரி என்று பார்ப்போம் என்றால், சைவ சித்தாந்தத்தில் இருந்து நீங்கள் எல்லாம் இறைவன் தான் செய்கின்றான் என்று கேட்டிருக்கின்றீர்கள் செவியால் உங்களுடைய புலனால். ஆனால் முக்கரணங்களாலும் அதை எடுக்க வேண்டும் என்றும் பல தடவை கேட்டிருக்கின்றீர்கள். ஆகவே அதை முக்கரணங்களால் உணரும் போது இந்த நிலையிலிருந்து எங்களை தவிர்க்கலாம் என்பது அரியனுடைய ஆன்மீக பயணத்தில் நான் அறிந்து கொண்டு விளங்கிக் கொண்டு போகின்றேன். முழுமையாக அல்ல, என்னுடைய உணர்வு நிலையை சொல்கின்றேன். ஆகவே எல்லாம் அவன்தான் செய்கின்றான் என்றால் நாங்கள் அதில் இருந்து தப்பலாம். ஏனென்றால் அந்த நிலையில் நாங்கள் கோபப்பட தேவையில்லை. இன்னொருவர் எங்களுக்கு உத்தரவு போடுகின்றார் என்றால் அதுவும் அவன் செயல். ஆனால் அதை நாங்கள் எடுக்க மறக்கின்றோம். ஆகவே உங்களுடைய கேள்விக்குரிய பதில், எது நடந்தாலும் எல்லாம் இறை செயல் என்ற நிலையை நாங்கள் சிறிது சிறிதாக காத்தி சார் சொல்வது போல கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக எட்டி பிடிக்க வேண்டும். அவ்வளவுதான், அதான் ஒரே ஒரு வழி. அல்லது போனால் இது தொடர்ச்சியாக வந்து போகக்கூடிய ஒரு நிகழ்வு என்பது இங்கு கருத்து. அதைவிட இந்த நிகழ்வில் நீங்கள் அந்த கோபத்தை கொண்டு வந்து விட்டீர்கள் என்றால் இன்னொரு வழியாகவும் இதை நீங்கள் நிற்பாட்டலாம். கோபம் உங்களுக்கு ஆகாமிய வினையை தந்துவிடும் உடனடியாக. ஆகவே உங்களுடைய இந்த கிரியா யோகா மார்க்கத்தில் உங்களுடைய நிலை புறப்பை குறைப்பது. ஆகவே இப்படியான சின்ன விடயங்களை நாங்கள் சிறிது சிறிதாக அமுல்படுத்தாவிட்டால் எங்களுடைய வாழ்க்கையில் புறப்பு நீண்டு கொண்டே போகும் என்பது இன்னொரு விதமான வாக்கு நீங்கள் படித்திருக்கின்றீர்கள். அதை நினைத்து கூட அதை குறைக்கலாம். ஏனென்றால் அது இந்த புறப்பில் உங்களுக்கு அது கிடைக்காவிட்டாலும் போற வழியில் அவை எல்லாவற்றிற்கும் தண்டனை உண்டு. ஆகவே இந்த ரெண்டு வழிகளிலும் இறைப்பணி அல்லது ஆகாமிய வினையை குறைத்தல் இந்த ரெண்டு வழிகளிலும் நீங்கள் இதிலிருந்து விலகலாம் என்பது உங்களுடைய கேள்விக்குரிய பதில். அடுத்ததாக அந்த அன்பர்கள் கோடிட்ட விடயத்தில் சிலவற்றை பார்த்துவிட்டு இறுதியில் நேரம் இருந்தால் அடுத்த கேள்விக்கு பதில் காண்போம். அந்த அன்பர்கள் கோடிட்ட பகுதி இன்று வந்த கேள்விக்குரிய பதிலும் அங்கு அமைந்திருக்கின்றது. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இதுதான் பாபாஜியின் சத்சங்கம். அதுதான் முதலாவது பந்தி கோடிட்டு அந்த அன்பர்கள் அனுப்பின கோடு. ஆனால் இந்த அன்பர் கேட்ட கேள்வி அதில் பொருந்துகின்றது. அதை வாசிக்கின்றேன். தன் சுதந்திரத்தில் பிறர் தலையிடுவதை ஒருபோதும் எந்த மனிதனும் விரும்பான். பிறரை பணிதல், பிறரால் கட்டுப்படுத்துதல், தோல்வி ஆகியவை எவருக்கும் பிடிப்பதில்லை. எந்த பந்தத்தையும் விரும்பாத மனிதன் தன்னை சுற்றி இருப்பவரை அடக்கி ஆள விரும்புகின்றான். ஆத்திகன் தனக்கு வரும் ஒவ்வொரு தொல்லையையும் ஆதாயமாகவே ஏற்கின்றான். தன்னை பிறர் கட்டுப்படுத்துவதை அவன் வெறுப்பதில்லை. ஏனென்றால் இறைப்பணி நிற்பவனே ஆத்தியன் என்று நீங்கள் எடுக்கலாம். மாறாக மற்றவர்களில் தன் குருவை கண்டு அவர்களுக்கு சேவை செய்வதில் பெருமை அடைகின்றான். அடக்கமாக ஒழுக்கத்தோடு இருப்பதில் அவன் ஆனந்தப்படுகின்றான். இவ்வளவு தூரம் புரிகின்றீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஒவ்வொருவருடைய அறிவு நிலையிலும் நீங்கள் இந்த வசனங்களை புரியலாம். இன்று வந்த கேள்விக்குரிய பதில் பாபாஜியினால் தொகுத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு பந்தியில் எவ்வளவு அருமையாக கொடுக்கின்றார். இதை உணர்வதென்றால் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை நாங்கள் அதற்குள் புகுத்த வேண்டும். ஒவ்வொரு சொல்லுக்களும் புகுத்தலாம். அதாவது நாங்கள் மற்றவர்கள் எங்களை கட்டுப்படுத்துவது அல்லது தங்களை பணிய வைப்பது, தங்களுக்குள் எங்களை பணிய வைப்பது அல்லது நாங்கள் தோல்வி அடைவதை எல்லாம் சாதாரண மனிதன் விரும்ப மாட்டான். அது தரப்பட்டிருக்கிறது பாபாஜியார். மனிதன் தன்னை சுற்றி இருப்பவரை அடக்கி ஆள விரும்புகின்றான். எங்களுடைய வாழ்க்கையில் நடந்த கடந்த அனுபவம், நடக்கின்ற அனுபவம், நடக்க போகின்ற அனுபவமாகவும் இருக்கலாம். அதை விட்டு விலத்தாவிட்டார். ஆத்திகன் அதாவது சமயவாதி என்று சொல்லலாம் அல்லது ஆன்மீகத்தை நோக்கி செல்பவன் தனக்கு வரும் ஒவ்வொரு தொல்லையையும் ஆதாயமாகவே ஏற்கின்றான். சரி, ஒருதன் துன்பப்படுத்துகின்றான் என்றால் நாங்கள் அதை நன்மையாக எடுத்துக்கொள்வோம் என்ற மனநிலைக்கு வந்து விடுகின்றான் ஆன்மீகத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பவன். அதற்குரிய காரணம், சைவ சித்தாந்த காரணம், எனக்கு எவ்வளவும் நீ என்னை துன்பப்படுத்து, நான் ஆகாமிய வினையை எடுக்க மாட்டேன், எனக்கு பிறப்பு வேண்டாம் என்பது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. அந்த சொல்லுக்கு தனக்கு வரும் ஒவ்வொரு தொல்லையையும் ஆதாயமாகவே ஏற்கின்றான். ஆகாமிய வினை கட்டுப்படுத்துகின்றான். தன்னர் பிறர் கட்டுப்படுத்துவதை அவன் வெறுப்பதில்லை. அதிலிருந்து என்ன செய்கின்றான்? வெறுப்பதென்பது சூட்சுமம். அதாவது அவன் முக்கரணங்களாலும் ஆகாமிய வினையை எடுக்க மாட்டான் என்பதில் உறுதியாக வைராக்கியமாக நிற்கின்றான் என்பது பாபாஜியினுடைய கருத்து. தன்னை பிறர் கட்டுப்படுத்துவதை அவன் வெறுப்பதில்லை. மாறாக அவர்களில் தன் குருவை கண்டு அவர்களுக்கு சேவை செய்வதில் பெருமை கொள்கின்றான். இது அல்டிமேட் ஸ்டேட். இந்த நிலைக்கு போய்விட்டோம் என்றால் எங்களுக்கு ஆகாமிய வினையே இல்லை. ஒருதன் எங்களை துன்பப்படுத்தும் போது அவன் என்னுடைய குரு அல்லது அவன்தான் சிவன் என்று அவனு சிவனை கண்டு அவனுக்கு தொண்டு செய்யும் நிலை மனதில் ஏற்படும் என்றால் அவனுக்கு ஒரு தீங்கும் விளைக்காது. அது உயரிய நிலை. அதற்கு நாங்கள் போவதற்கு இந்த புறப்போ எந்த புறப்போ தெரியாது. ஆனால் அது உயரிய நிலை. அந்த நிலையில்தான் பல நாயன்மார்களுடைய கதைகள் வரலாறுகள் அமைந்திருக்கின்றன. பல நாயன்மார்களுடைய வரலாறு, ஒரு வரலாறு ஒரு நாயன்மாரிடம் இருந்து அவருடைய வரலாறில் அவருடைய பொருட்களை அபகரிக்கின்றான் ஒரு கல்வன். அவருடைய பெயரை மறந்துவிட்டேன். அதை அவர் நித்திரையில் கண்டவுடன் எழும்பி அந்த கல்வனுக்கு சொல்கின்றார், நீ எடுத்துக்கொள் இந்த பொருளை, அது மாத்திரமல்ல நீ எங்கு போகின்றாய் என்று சொல்லி நான் சுமந்து கொண்டு வந்து உனக்கு தருகின்றேன் என்று. அது உயரிய நிலை. ஆகவே பாபாஜியின் அற்புதமான புத்தகத்தில் இந்த ஒவ்வொரு வசனங்களும் அமையும் போது இதற்கு வேதாந்த சித்தாந்த கருத்துக்கள் எவ்வளவை எடுத்து பார்க்கலாம் என்பது இப்போது சிறிது சிறிதாக புரிகின்றது. இது பாபாஜியின் இன்று வாசிப்பிலிருந்து இந்த பக்கத்தில் தொடர்கின்றது. அடுத்தது சொல்கின்றார் பாபாஜி, எல்லாம் குருநாதரிடமே இருந்து வருகின்றது. இல்லை, சாரி, அதுமட்ட பக்கம் அவர்களுக்கு சேவை செய்வதில் பெருமை கொள்கின்றான். அடக்கமாக ஒழுக்கத்தோடு இருப்பதில் அவன் ஆனந்தப்படுகின்றான். இந்த ரெண்டு சொல்லும் சிறிய சொல்லாக உலகியலில் தெரியும். அடக்கம், அடக்கமாக ஒழுக்கம், அடக்கம் ஒழுக்கம் உண்மை வாழ்க்கையை இரண்டும் சேர்த்து கொடுக்கும். ஆகவே அதுவும் ஒரு உயரிய நிலை. அதையெல்லாம் நாங்கள் தெரிந்து கொள்ளலாம், ஆனால் அதன் வழி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக போனால்தான் அதை அடையலாம். ஆகவே இதில் ஒரு ஆன்மீகவாதி எவ்வாறு செயற்படுவான் என்பதை பாபாஜி கொடுக்கின்றார். அதற்கு நாயன்மார்கள் பலருடைய வரலாறு உண்டு. உபமானமாக அதைவிட இந்த அன்பர் கேட்ட கேள்வி சிறிய கேள்வியாக இருந்தாலும் இந்த பந்தியில் இன்று அவருக்குரிய பதில் விளக்கமாக கிடைக்கின்றது என்பது என்னுடைய ஒரு தாழ்ந்த கருத்து. அடுத்தது கோடிட்டிருக்கின்றார், இது மிகவும் முக்கியமானது. இதை நாங்கள் புதன்கிழம சத்சங்கத்தில் வாய்த்திருக்கின்றோம். ஒரு மனிதனுக்கும் ஒரு ஆன்மீகத்தில் சென்று கொண்டிருப்பவனுக்கும் இருக்கிற வித்தியாசம், அதை பாபாஜி இங்கு சமயவாதி என்று சொல்கின்றார். சமயம் என்றதுக்கு தன்னலமற்ற தொண்டு அல்லது தன்னலமற்ற நிலை என்று சொல்கின்றார். ஆகவே அந்த ஆன்மீகத்தில் அந்த நிலையில் சென்று கொண்டிருப்பவனுக்கும் ஒரு சாதாரண மனிதனுக்கும் இடையில் இருக்கும் குணங்களை இங்கு பட்டியல் போடுகின்றார் பாபாஜி. அதை கேட்போம் மீண்டும் ஒரு முறை உணர்வுடன். சாதாரண மனிதன் தனக்கு லாபம் வருவதையே எப்போதும் நோக்குகின்றான். ஆனால் மற்றவருக்கு லாபம் வருவதை சமயவாதி செய்கின்றான். வித்தியாசத்தை பார்ப்போம். ஒருவன் லாபத்தை எடுக்க யோசிக்கின்றான், மற்றவன் மற்றவருக்கு லாபத்தை கொடுக்க வேண்டும் என்று யோசிக்கின்றான். இதனுடைய சுருங்கிய கருத்து, மற்றவருக்கு பொருளை கொடுப்பது அல்ல, மற்றவருக்கு லாபத்தை நீங்கள் எவ்வாறு கொடுக்கலாம்? பணத்தை அள்ளி கொடுப்பதா? அது அவருக்கு லாபமாக போகாது, ஏனென்றால் உதவியாகத்தான் அது போகும் என்று அருளாளர்கள் சொல்கின்றார்கள். ஆகவே இங்கு லாபம் என்று சொல்லப்படுவது நாங்கள் அறிந்து படித்து கொண்டிருக்கின்ற இந்த உடலை எவ்வாறு விட்டு விலத்தலாம் அல்லது இந்த ஆன்மீக சிந்தனைகளை மற்றவனுக்கு கொடுப்பதுதான் அந்த லாபம். மே தவிர பணத்தை அள்ளி வாரி வழங்குவதல்ல என்பது அருளாளர்களுடைய வரலாறிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சைவ சித்தாந்தமும் அதை சொல்கின்றது, பாபாஜியும் அதை சொல்கின்றார். அடுத்தது பேசப்படுகின்றது, சாதாரண மனிதன் புகழையும் பெருமையையும் நாடி ஓடுகின்றான். ஆனால் சமயவாதி, அதாவது தன்னலமற்றவன், மறந்து விடாதீர்களுக்குரிய கருத்து, சமயவாதி என்றால் உலகியலில் அந்த சொல்லை கேட்கும் போது ஒரு தனிப்பட்டவன், ஒரு ஒரு கரையில் ஒதுங்கி நிற்கும் ஒரு மனிதனாக அது அந்த சொல்லு புலப்படும். ஆனால் சமயம் என்பது தன்னலமற்ற தன்மை. ஆகவே சமயவாதி என்று இனி நான் சொல்லும் போது மனிதனின் சமயவாதியும் என்று அதை முதல் கருத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் தன்னலமற்ற நிலையில் இருக்கும் ஒருவனை பற்றி ஒரு மனிதனுடன் பாபாஜி ஒப்பிடுகின்றார். அப்படி யோசித்து அதை பாருங்கள். சமயவாதி தன் பெருமை மிக்க செயல்களை குருவுக்கு அர்ப்பணிக்கின்றார். இது நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பாபாஜி மனிதனை பற்றியும், நாங்கள் பாபாஜியின் கிரியா யோகா வழி நின்று ஆன்மீகத்தில் சென்று கொண்டிருக்கும் போது எவ்வாறு நாங்கள் அந்த மனித நிலையை விட்டு விலத்தலாம் என்பதற்கு இவ்வளவு கருத்துக்களும் ரெண்டு பந்தியில் தந்திருக்கின்றார். வாசிக்க போகின்றேன். இவ்வளவு கருத்துக்களும் மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் கேள்விகள் எழுகின்றது, நான் இந்த நிலையில் இருக்கின்றேன், என்ன மாதிரி நான் அந்த நிலைக்கு போகலாம் என்றால் பாபாஜி அதுக்கு வழியை திறந்து விடுகின்றார். இந்த ரெண்டு பந்தியிலும் அவதானமாக கேளுங்கள், விளங்கக்கூடிய சொற்கள் தான். அடுத்தது சொல்கின்றார், குருவு கற்பணிக்கின்றான், பேரும் புகழும் பற்றி அவன் ஒருபோதும் கவலைப்படுவதில்லை சமயவாதி என்பவன். நல்லதெல்லாம் குருநாதரிடமிருந்தே வருகின்றது, தீமையெல்லாம் மனிதன் செய்பவை என்று அவன் கருதுகின்றான். நாங்கள் சாதாரண வாழ்க்கையில் அப்படி அல்ல. என்ன நல்லவை செய்தாலும் நாங்கள் தான். ஏதாவது நாங்கள் செய்த நல்லவையில் ஏதாவது தீயவையாக வந்துவிட்டால் அதற்கு மற்றவர்கள் பொறுப்பு. இதுதான் உலகியல் வாழ்க்கை. ஆனால் தன்னலமற்ற தன்மையில் இருக்கும் சமயவாதி எண்ணத்தை யோசிக்கின்றான். என்ன நன்மை நடந்தாலும் அது குரு இறை அருளால் நடைபெற்றது, தீமை என்னால் நடைபெற்றது என்பது இங்கு உண்மை. இது ஒரு இன்டர்மீடியட் ஸ்டேட் என்ற ஆங்கிலத்தில் சொல்லலாம். இது ஒரு நடுநிலை. ஆனால் இதன் இறுதி நிலை என்ன? அதுதான் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. நன்மை நடந்தாலும் சரி, தீமை நடந்தாலும் சரி, எல்லாம் நீதான், கடவுள்தான். ஆனால் அந்த பக்குவத்திற்கு நாங்கள் செல்ல வேண்டும். இங்கு பாபாஜி அரை நிலையங்களை வைத்திருக்கின்றார். நன்மை நடந்தால் குருவோ திரு, தீமை நடந்தால் அதை நான் ஒத்துக்கொள்ளுகின்றேன், என்னுடைய பிழை என்று எங்களை அடக்கமாக வாழச் சொல்கின்றார். அதற்கு மேலதிக நிலை, நாங்கள் அந்த அடக்க நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்போமாக இருந்தால் இறுதியில் எங்களுக்கு உரிமை உண்டு. நாங்கள் பிழையா செய்தாலும் கடவுளிடம் சொல்லலாம், நீதான் இதை செய்தாய். அந்த நிலையை நாங்கள் கடவுளிடம் சொல்ல வேண்டுமென்றால் நாங்கள் எங்களை அந்த நிலைக்கு உயர்த்த வேண்டும். அல்லது இந்த உலகியல் நிலையிலே இருந்து கொண்டே நல்லதை நான் செய்து விட்டேன் என்று தம்பட்டம் அடித்துவிட்டு நான் செய்யும் பிழைகளை இறைவா நீதான் இதை செய்தாய் என்று அந்த விடயத்தில் மாத்திரம் நீ இறைவன் என்றதை உணர்கின்றோமே தவிர நன்மையில் உணர்வதில்லை. ஆகவே அந்த நிலையை நாங்கள் இறைவன்தான் செய்கின்றான் என்று கெட்டவற்றை அல்லது தீமையானவற்றை அவனிடம் ஒதுக்க வேண்டுமென்றால் நாங்கள் நல்லவற்றையும் அவனிடம் ஒதுக்கும் தன்மையை நாங்கள் அடைய வேண்டும் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. ஆகவே பாபாஜி எவ்வளவு இலகுவாக தன்னுடைய இடநிலையை இங்கு புலப்படுத்துகின்றார். அதனால்தான் பாபாஜியின் எங்களுடன் சேர்ந்து பயணிக்கும் பயணம் எங்களுக்கு மிகவும் முக்கியமானது என்பதை இங்கு உணர வேண்டும். ஏனென்றால் நாங்கள் எல்லோருமே சிறு குழந்தைகள், சிறிய சாதகர்கள். அப்படி எங்களை உணர வேண்டும். போகும்போது சில சில தவறுகளை செய்வோம். ஏன் நான் இங்கு பெரியவர்கள் தவறுகளை செய்வோம் என்று சொல்லவில்லை என்றால் குழந்தை தவறு செய்தால் எல்லாராலும் மன்னிக்கப்படும். நான் பெரியவன் என்று சொல்லிவிட்டு நான் தவறு செய்தால் இறைவன் நீதான் செய்தா என்று சொன்னால் அது மன்னிக்கப்படாது. ஆகவே எங்களை குழந்தையாக்க வேண்டும். குழந்தையாக்கி இறைவனை நாங்கள் அதில் கொண்டு வருவோமாக இருந்தால் மன்னிப்பு உண்டு 100% என்பது இங்கு தாழ்மையான கருத்து. அடுத்தது என்ன சொல்கின்றார்? வழக்கமான மனிதன், அதாவது உலகியல் மனிதன், தன் தவறுகளை மறைக்க முயல்கின்றான். எல்லாம் எங்களை வச்சு எல்லோரும் பாருங்கள். இந்த சொற்களை நாங்கள் எந்த அளவு தூரத்தில் இதில் இருக்கின்றோம் என்பதை நீங்கள் ஒவ்வொருவருமே நிர்ணயம் சேர்த்து நாங்கள் எடை போட்டுக் கொள்வோம். நாங்கள் எங்கள் தவறுகளை மறைக்க முயல்கின்றோம். தன் இயல்பை விட பெரியவனாக காட்ட நினைக்கின்றோம். ஆனால் சமயவாதி தன்னலமற்றவன் என்ன செய்கின்றான்? தன் தவறுகளை பிறருக்கு தெரிவிப்பதில் வருத்தப்படுவதில்லை. எவ்வளவு அற்புதமான நிலையை நாங்கள் அடைய வேண்டும். தவறு செய்தால் நாங்கள் செய்தோம் என்று அடக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பாபாஜி சொல்கின்றார். அதான் சமயவாதி நிலை. அதை விட தன் குறைகளை கூறி முறையிடும் போது அவனுக்கு ஆறுதல் ஏற்படுகின்றது. அதை ஏன் சமயவாதி அந்த மாதிரி செய்கின்றான் என்றால் தன்னுடைய குறைகளை வெளியால் சொல்லி அதை ஒத்துக்கொள்வதன் மூலம் தனக்கு ஆறுதல் கிடைக்கின்றது என்பதை அவன் அறியும் அறிவு திறனில் இருக்கிறபடியால் அவன் அதை செய்கின்றான் என்று பாபாஜி சொல்கின்றார். பிறர் வருத்தத்தை போக்கவே அவன் நினைப்பான் தன்னலமற்றவன். மனிதனுக்கு, சாதாரண மனிதன், வசதியும் சுகமும் முக்கியம். எனவே உடைமைகளை சேர்ப்பது அவனுடைய நோக்கம். ஆனால் அருளாளனோ, அதாவது சமயவாதியோ, நித்திய தராசில் எல்லாவற்றையும் நிறுத்தி தன் புண்ணியங்களை மட்டும் உயரிய வங்கியில் சேர்க்க முயல்வான். சாதாரண மனிதன் ரகசியத்தை விரும்புவான். ஒவ்வொன்றொன்றாக சொல்லிக் கொண்டு போறேன். அதாவது நாங்கள் ஆன்மீகத்தின் முன்னோரை கொண்டு போகும்போது அவன் அந்த சிந்தனையில் போகும்போது என்ன விடயங்கள் வந்தாலும் அது தராசில் போட்டு அதில் உயரிய விடயங்களை தங்கள் தன்னுடைய சூட்சும உடல் பயணத்திற்கு சேர்க்கின்றான், மற்றவற்றை எங்கேயே உதறிவிடுகின்றான் என்பது அதனுடைய சூட்சும பொருள். சூட்சும பயணம் என்றால் என்ன? கிரியா யோகத்தில் குருமார்கள் சொல்லி இருக்கின்றார்கள் சூட்சுமத்தை பற்றி. அதாவது எங்களுடன் எங்களுடைய உடலுடன் உடல் இல்லை, எங்களுடைய ஆன்மாவுடன் பயணிக்கும் எல்லா விடயத்தையும் நாங்கள் சேகரிக்க வேண்டும். அவைதான் எங்களுடன் சேர்ந்து செல்லப் போகின்றன பல புறப்புகளுக்கு. மற்றவற்றை முடிந்தளவு நாங்கள் விலத்திவிட வேண்டும், அதற்குள் அகப்படக்கூடாது என்பது இங்கு ஒரு கருத்தாக தென்படுகின்றது. அதுதான் கிரியா யோகத்தின் அதியுயர் பயிற்சி. ஆகவேதான் சூழ உடலுக்குரிய பயிற்சி இங்கேயே முடிகின்றது, மற்றைய நான்கு உடல்களுக்குரிய பயிற்சியும் எங்களுடன் செல்கின்றது என்று பாபாஜி இந்த யோகத்தை வடிவமைத்திருக்கின்றார். அதுதான் அதனுடைய சூட்சுமம். அடுத்தது சொல்லப்படுகின்றது, விட்டுவிட்டேன், தன் புண்ணியங்களை மட்டும் உயரிய வங்கியில் சேர்க்க முயல்கின்றான். அதை பார்த்து விட்டோம். சாதாரண மனிதன் ரகசியத்தை விரும்புவான், ஆனால் சமயவாதியோ ஈடுபாடு கொண்டவனோ தன் எண்ணங்களை எல்லோரும் வெளிப்படையாகவே பகிர்ந்து கொள்வான். ஒன்றாக பார்ப்போம். ரகசியங்களை நாங்கள் கூடுதலாக வைத்துக் கொள்கின்றோம், தக்க வைக்கின்றோம். ஏனென்றால் அது மற்றவர்களுக்கு தெரிந்தால் அது எங்களுடைய வாழ்க்கைக்கு இடையூறாக இருக்கலாம், அல்லது எங்களுடைய செயல்களுக்கு இடையூறாக இருக்கலாம், அல்லது இந்த மக்கள் எல்லோரிடமும் ஒரு நல்ல விதமாகவும் பார்க்கலாம். மக்கள் எல்லோரிடமும் நாங்கள் சமத்துவமாக இருக்க வேண்டும் என்றால் சிலரிடம் சில ரகசியங்களை வைத்துக் கொண்டால்தான் எல்லோரையும் நாங்கள் சந்தோஷமாக தக்க வைத்து எங்களுடைய வாழ்க்கையையும் நடத்தி செல்லலாம் என்பது ஒரு நேர்மறையான கருத்தாகவும் ரகசியத்தை வைத்திருப்பதற்கு உதவும். ஆகவே ரகசியத்தை வைத்திருப்பது கூடாத செயல் என்று அல்ல, ஆனால் முழுமையாக ரகசியத்தை விட்டு விடுவதுதான் உயரிய நிலை, இறுதி நிலை என்று வைத்துக் கொள்வோம். அடுத்து சொல்லப்படுகின்றது, எல்லாம் தனக்கே என்றிருப்பது சாதாரண மனிதன், உலகியல் மனிதன் எல்லாமே தன்னுடையது என்றிருப்பான். அதான் சைவ சித்தாந்தத்தில் எனது. எல்லோரிடமும் தன் நிதியை பகிர்ந்து கொள்வான் சமயவாதி. அதாவது அது இலகுவான விளக்கம், நாங்கள் எனது 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 என்று எல்லா உடைமைகளையும் எங்களுக்குள் வைத்துக் கொள்வது சாதாரண மனிதன், எல்லாவற்றையும் எல்லோருமே பயன்படுத்த வேண்டும் என்று நினைத்து பகிர்ந்து கொள்வது தன்னலமற்ற சமயவாதி என்று பாபாஜி கூறுகின்றார். அடுத்ததாக, சுகம் பெற உடலையும் பொறிகளையும் நோக்குவான் சாதாரண மனிதன். அருமை, எங்களுடைய உடலில் கடவுள் இந்த பொறிகளை பூட்டி இந்த உடலை எங்களுக்கு தந்து உலகத்தில் இருந்து புரண்டு விளையாடு பாப்பா என்று எங்களுடைய ஆன்மாக்களை உருட்டி விடுகின்றான். ஆனால் நாங்கள் உலகியலில் இருக்கும் போது இந்த உடலில் பூட்டப்பட்ட கருவிகளை அதற்கே மொத்தமாக செலவழிக்கின்றோம், ஆன்மீக சிந்தனையே எடுப்பதில்லை என்பது சாதாரண மனிதனுடைய நிலை என்று பாபாஜி சொல்கின்றார். அவனிடம் வெறும் டம்பம் இருக்கும் என்றும் அதை குறிப்பாக ஒரு சொல்லி சொல்கின்றார். டம்பம் என்ற சொல்லு நான் வாழ்க்கையில் கேட்டுப்பட்டிருக்கின்றேன். அவன் டம்பீகமாக இருக்கின்றான், டம்பமாக இருக்கின்றான் என்று சொல்வார்கள். அதாவது இராணுவத்திற்கு ஒரு மறுபெயராகவும் சொல்லிவிடலாம். ஆனால் சமயவாதிக்கோ ஆன்மாவே முக்கியம், மனமும் குணநலனும் முன்னேறுவதையே அவன் விரும்புவான், இருப்பதை கொண்டு திருப்தி அடைவான், அமைதிக்கும் ஆறுதலுக்கும் பிறரை அவன் நாடுவதில்லை, தனக்குள்ளேயே அமைதியை ஆனந்தத்தை தேடுகின்றான். ஆத்மா, கடவுள், குரு ஆகியோர் சத்சங்கத்தை மட்டுமே எப்போதும் நாடுகின்றான். எவ்வளவு அருமை! உலகியல் முறையில்தான் பாபாஜி கொடுக்கின்றார். எவ்வாறு நாங்கள் இந்த உலகியல் மனித நிலையிலிருந்து எங்களுடைய ஆன்மீக நிலைக்கு வரலாம், அதற்குரிய ஒவ்வொரு சிறு விடயத்தையும் புட்டு புட்டு வைக்கின்றார். இதற்கு மேலே உங்களுக்கு என்ன கேள்வி எழலாம்? ஒன்றுமே மாட்டார். எல்லா விஷயத்தையும் இந்த ரெண்டு பந்தியில் கொடுக்கின்றார் பாபாஜி. ஒரு மனிதனாக இருப்பவன் ஆன்மீகவாதியாக வேண்டுமென்றால் என்ன வழி உண்டு என்பதை கூறுகின்றார். ஆனால் இதை எத்தனை பேர் இதை நாம் புதன்கிழமை வாசிக்கும் போது உள்வாங்கினீர்கள் அந்த முறையில் என்பதை நீங்களே உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள். அல்லது இந்த சத்சங்கத்தை கேட்பவர்கள் எத்தனை பேர் இந்த முறையில் இதை சிந்தித்தீர்கள் என்று கேட்டீர்களாக இருந்தால் நிச்சயமாக பலரும் அந்த நிலையில் இதை சிந்தித்திருக்க முடியாது. ஆனால் கேட்டிருப்பீர்கள், அது உண்மை. சிந்தியுங்கள், இதற்கிடையே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம் என்பது என்னுடைய உணர்வு நிலை. அடுத்ததாக சொல்லுகின்றார், இன்னும் ஒரு பகுதி இருக்கின்றது, பந்தி அதை கோரிட்டிருக்கின்றார்கள். பிறருக்கு செய்யும் சேவையை தன் கடமை என்றே ஆத்தீகன் கொள்கின்றான், அதாவது ஆன்மீகவாதி. தொண்டு, சிறப்பு தொண்டு என்று தன்னலமற்ற தொண்டை செய்பவன் உணர்கின்றான். பிறருக்கு தொண்டு செய்வது என்பது கடவுள் அல்லது குருவுக்கு செய்யும், அதற்கு மேலாக தன் ஆத்மாவுக்கு செய்யும் தொண்டு என்பது அவன் முடிவு. அவ்வளவு வேறுமை. நாங்கள் தன்னலமற்ற தொண்டை செய்யும் போது இன்னும் விளக்கம் முழுமையாக இல்லாதவர்கள் நாங்கள் அப்படி யோசிக்கின்றோம், நாங்கள் இதை பாபாஜிக்கு செய்கின்றோம், கடவுளுக்கு செய்கின்றோம் என்று அதற்குள் எங்களை தவற விடுகின்றோம். அது உயரிய நிலை, அதற்குள் எங்களையும் அடக்க வேண்டும். அதைத்தான் போன சத்சங்கத்தில் எம்மா ஆத்மாவை விட்டுவிட்டு குருவையும் கடவுளையும் சொல்லும் போது ஏதோ என்னுடைய மன உணர்வில் அது தென்பட்டு அதை அந்த குறையை போக்கினேன், ஆத்மாவையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று. அது எவ்வளவு உண்மையான செயல். எங்களுடைய ஆத்மாதான் கடவுள், அதைத்தான் நாங்கள் இறுதியில் உணரப்போகும் நிலை. நாங்கள் தான் கடவுள், கடவுள் தான் ஆத்மா. ஆகவே இப்படியான நல்ல காரியங்கள் நடைபெறும் போது ஆத்மாவையும் அதற்கு சேர்த்துக் கொள்வது சிறப்பு என்று பாபாஜி ஆத்மாவையும் அதற்கு சேர்த்திருக்கின்றார் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. அடுத்தது சொல்கின்றார், கிரியா யோகத்தில் உள்ளவர் தன் குருநாதர் பாபாஜியின் விருப்பத்திற்கு முரணின்றி அமைதியாக வாழ்கின்றார்கள். உலகம் இன்று ஒன்றை பேசும், நாளை வேறொன்றை பேசும். எனவே கிரியா யோகா சாதகர்கள் தமக்கும் தம் குருநாதருக்கும் துரோகமின்றி உண்மையாக உலகத்தை பற்றி கவலைப்படாமல் வாழ்கின்றார்கள். இங்கு கூட ஒரு சூட்சுமமான செய்தி கொடுக்கின்றார், எங்களுடைய வாழ்க்கை முறையில் நாங்கள் கிரியா பாபாஜிக்கு பிழை செய்யாது, குரு துரோகம் செய்யாது வாழ வேண்டும் என்று சொல்லாமல் அதற்குள்ளும் எங்களுடைய ஆத்மாவை சேர்த்து விட்டார் பாபாஜி. அதுதான் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. நாங்கள் கடவுளுக்காகத்தான் ஒன்றை செய்கின்றோம் என்று சொன்னால் எங்களுடைய வழியில் நாங்கள் தவறி விடுவோம் பல இடங்களில் என்று அருளாளர்கள் சொல்கின்றார்கள். கடவுளை முன்வைத்து செய்தால் மாத்திரம் தப்பிவிட மாட்டோம். எங்களுக்காகவும் செய்கின்றோம், எங்களுக்குள் கடவுள் இருக்கின்றார் என்ற உணர்வு இருந்தால்தான் நாங்கள் தப்பலாம். அல்லது பேச்சளவில் கேட்டல் அளவில் கடவுள்தான் எல்லாம் செய்கின்றார், அல்லது நான் என்னுடைய தொண்டை கடவுளுக்குத்தான் செய்கின்றேன் என்ற நிலையில் செய்துவிட்டால் ஒரு நிலையில் அதை விட வேண்டிய ஒரு கட்டத்திற்கு வந்து விடுவோம். ஏனென்றால் அது பொருளாக இருக்கலாம், சேவையாக இருக்கலாம், இந்த உலகத்தில் எங்களுக்கு அது செய்ய முடியாத நிலையில் வரும்போது எங்களை விலத்தி விட வேண்டிய ஒரு நிலையில் வந்துவிடும். ஆகவேதான் நாங்கள் செய்யும் தன்னலமற்ற தொண்டு, சேவை, அன்பு எல்லாவற்றையும் எங்களுக்கும் சேர்த்து செய்கின்றோம் என்ற நிலையில் நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்க வேண்டும். ஆத்மாவையும் சேர்க்க வேண்டும் கடவுளுடன் என்பது நானே இன்று அதை மிகவும் உன்னத நிலையில் உள்வாங்குகின்றேன். அது மிகவும் அற்புதமான உடைய. ஆகவே சிலருக்கு இது ஊக்கியாக கூட அமையலாம் இந்த சொல்லு. சரி, நான் இறைவனுக்கு செய்கின்றேன், பாபாஜிக்கு செய்கின்றேன், என் தன்னலத்தை என்னுடைய சுகபோகத்தை விட்டு செய்கின்றேன் என்று நாங்கள் சில நிமிடமாவது துன்பப்பட்டு அந்த ஆகாமிய வினையை தேடக்கூடாது என்பதற்காக சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து பாபாஜியினால் சூட்சுமமாக இங்கு கொடுக்கப்படுகின்றது. நீ எதையும் எனக்கு செய், ஆனால் உன்னையும் சேர்த்துக் கொள் என்று நான் அதை சுருக்கமாக கொண்டு வருகின்றேன் பாபாஜியின் அருளுடன். இது உண்மை, சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. அடுத்தது இறுதியாக, உலகத்தை வாழ்கின்றார்கள். குருவின் கையில் ஒழுங்கான கருவியாக இருக்கின்றார்கள் சாதகர்கள் என்று பாபாஜி முடிக்கின்றார். எவ்வளவு அருமை! எங்களுடைய நிலையை அவர் கருவி என்றதை இறுதியாக சுட்டி காட்டுகின்றார். அங்கு அவர் எண்ணத்தை எங்களுக்கு சைவ சித்தாந்த அடிப்படையை கொடுக்கின்றார். நாங்கள் நான் அல்ல, எனது அல்ல என்று இந்த கூற்றை முடிக்கின்றார் பாபாஜி. இந்த சைவ சித்தாந்த அடிப்படை அறிவு கிடைக்காவிட்டால் இவ்வளவு தூரம் இந்த ரெண்டு பந்தியை பற்றி சொல்ல முடியாது, யாருக்கும் சொல்ல முடியாது. ஏனென்றால் அடிப்படை முழுக்க புதைந்திருப்பது சைவ சித்தாந்தத்தில் என்று சொல்லி அடுத்த கேள்விக்கு நேரம் காணாது என்று நினைக்கின்றேன். நிச்சயமாக 35 நிமிடங்கள் ஓடிவிட்டன. அடுத்த கேள்வியை அடுத்த சத்சங்கத்துக்கு வைத்துக் கொள்வோம். நன்றி சொல்கின்றேன் பாபாஜிக்கும் பரம் பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ ஓம் சிவாய. இப்போது இரவன் ஐயா, கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய சுருங்கிய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம். இரவன் ஐயா, இருக்கிறீர்களா?
அடிப்படை கருத்துக்களும் கூடிய கேள்வி பதில் கூட அமைந்தது. அதில் முக்கியமாக இன்று கோபம் பற்றிய கேள்விக்கு பல விதமான பல தரப்பட்ட விளக்கமான கருத்துக்கள் கிடைக்கப்பட்டது. அதில் கோபத்தில் இருந்து விடுவது பற்றிய கருத்துக்களும், முதலாவதாக இறைவனையில் நீக்கப்படக வேண்டும், முக்கரணங்களால் உணரும் போது இதிலிருந்து விடுபடலாம் என்பதை அறியக்கூடியதாக இருக்கின்ற என்ற கருத்தும், கோபம் உடனடியாக ஆகாமிய விதியை தந்துவிடும் என்பதை உணர்ந்து குறைக்கலாம். இப்ப நாங்கள் வந்து கோபம் வரும்போது ஆகாமிய விதியை கூட்டிக்கொள்ளவும் என்பதை உணர்ந்து அதை குறைக்கலாம் என்ற கருத்து தெளிவாக கூறப்பட்டது. தம் சுதந்திரத்தில் பிற தலையிடுவதை எவரும் விரும்புவதில்லை. அடுத்து சேவை செய்தலில் மகிழ்ச்சி அடைதல். மனிதன் தன்னை சுற்றியுள்ள அடக்கியாக விரும்புகின்றான். ஆகாமிய வினையை எடுப்பதிலிருந்து வைராக்கியமாக இருத்தல் பற்றியும், அடக்கமாக ஒடுக்கமாக இருப்பதில் ஆனந்தம் அடைவது பற்றியும் கூறப்பட்டது. அடுத்து சமயவாதியை பற்றிய விளக்கங்கள். சாதாரண மனிதன் தனக்கு லாபத்தை புறம் விரும்புகின்றான். தன்னல மற்றவன் தன செயல்களை குழுவுக்கு சமர்ப்பிக்கின்றான். தன்னலமற்ற நிலையிலுள்ள சமயவாதி பெயர் புகழ் பற்றி கவலைப்படுவதில்லை. அடக்கமாக வாழ பழக வேண்டும். தன் தவறுகளை மறைக்க விரும்புகின்றோம். சமயவாதி தன் தவறுகளை பிறருக்கு தெரிவிப்பதை விரும்புகின்றான். சாதாரண மனிதன் ரகசியத்தை விரும்புகிறார். சமயவாதி தன் எண்ணங்களை பிறருடன் பகிர்ந்து கொள்கின்றார். எல்லோருடனும் தன்னிலையை பகிர்ந்து கொள்வதுதான் தன்னிலமற்ற சமயவாதியின் இயல்பு. தனக்குள்ளே ஆனந்தத்தை நாடுகின்றான் என்பது தன்னிலமற்ற சமயவாதியின் கருத்து. தன்னிலமற்ற தொண்டு செய்யும் போது ஆத்மாவை சேர்த்துக் கொள்வது சிறப்பாக அமையும். கிரியாயோக சாதகர்கள் எங்களுக்கு கடவுள் இருக்கின்றார் என்பதை உணர்ந்து செய்ய வேண்டும் என்ற அற்புதமான கருத்தை எல்லோரும் நன்கு புரிய வேண்டும். குருவின் கையில் தான் எல்லாம் இருக்கிறது என்பதை உணர்ந்து நாங்கள் சாதனையை பெருக்கி நலமாக வாழ்வோம். நன்றி. ஓம் பிரியா பாபாஜி நமோ ஓம் சிவாய நம.
நன்றி இரவனையா. அதில் ஒன்றை மாத்திரம் சேர்த்து விடுகின்றேன். குருவின் கையில் இருப்பீர்கள் என்று சொன்னீர்கள். அதனுடன் சேர்ந்து அந்த கருவி என்ற சொல்லை எல்லோரும் உள்வாங்க வேண்டும். அவருடைய கையில் அவருடைய கருவியாக இருக்க வேண்டும் என்று அல்லது அங்கு ஆணவமலன் தூக்கிவிடும். ஆகவே அதை சேர்த்து விடுகின்றேன். நீங்கள் சொன்னதில் ஒரு தப்பும் இல்லை. அந்த கருவி என்ற சொல்லுத்தான் அங்கு ஒரு 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 மொத்தமான பாரத்தை கொடுக்கும் சொல்லாக நிச்சயமாக அமையும். நன்றி சொல்கின்றேன் இரவனையா. அருமையான சுருக்கம். நன்றி பாபாஜிக்கும் பரம் பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி ஓம் ஓம் சிவாய. இப்போது கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம். ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம்
ஓம் சிவாய நமஹ.
ஓம் சிவாய நமஹ்.
சத்சங்கம் வழக்கம் போல் பாபாஜியினுடைய கருணையால் பல அற்புதமான கருத்துக்கள், பல அற்புதமான சொற்கள், பல அற்புதமான சிந்திக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப சிந்திச்சு சிந்தனைக்கு உட்பட்ட ஒரு கருத்துக்களை பாபாஜியின் தெய்வீக குரல்ல இருந்து நம்ம பெறப்பட்டிருக்கோம். இதுக்கெல்லாம் சைவ சித்தாந்தம் தான் அடிப்படை கருத்திய நமக்கு ஒரு ஒழுங்குமுறையை படுத்தி கொடுத்து இதைதான் இது ரெண்டுக்கு நீங்க வந்து ஒத்து பார்க்கணும். குறியிட்டு ஒத்து பார்க்கக்குள்ள நமக்கு அதுல வெற்றி ஆவற வெற்றி வெற்றி ஆவரத்துக்கு உள்ள படியை வந்து அதுல நம்ம கண்டுபிடிக்கணும். முழுக்க முழுக்க சைவ சித்தாந்தம் இதை சொல்லிதான் நமக்கு அந்த அடிப்படை கருத்தை கொடுக்கணும். இந்த கிரியா யோகத்துல இந்த இந்த சத்சங்கத்துல நம்ம கேட்ட விஷயத்துக்கு அத்தனைக்கும் சைவ சித்தாந்தத்துல அடிப்படை கருத்துல அனைத்து பதிலும் கொடுக்கணும். அற்புதமான கருத்துகள் இதெல்லாம் ரொம்ப மனிதனுடைய இயல்பை நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்மள கண்டுபிடிக்கணும், அடுத்தது அடுத்ததுதான் வெளியில கண்டுபிடிக்கணும். நம்மளுடைய மனசை எப்படி வேலை செய்யுது என்றது அதுதான் நம்ம மனசை ஃபர்ஸ்ட் சரி பண்ண சரியா இருக்குதா சரியாகுதா என்றதை நம்ம கூர்ந்து 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 பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில ரொம்ப அருமையான முறையில இன்றைய சத்சங்கம் பல கருத்துகளை நல்லா சிறப்பான முறையில கொடுத்துருக்கு. இதை நம்ம ஆழ்ந்து சிந்திச்சு பொறுமையா நிதானமா ஒவ்வொரு படியா ஒவ்வொரு படியா நிதானமா நம்ம போனோம்னா எல்லா படியும் நம்ம கடந்துடணும். அதுல ஒண்ணு மாற்றமும் கிடையாது என்ற வகையில இன்னும் இந்த சத்சங்கம் இந்த மாதிரி கேள்வி பதில் வந்து நிறைய சைவ சித்தாந்தத்துல இருந்தும் இந்த கிரியா யோக அடிப்படை கருத்துல இருந்தும் நம்ம கொண்டு வந்து நம்ம மேன்மைமாக ஓம் கிரிய பாபாஜினமோம் ஓம் சிவாய
ஓம் கிரிய பாபாஜி நமோம் ஓம் சிவாய நம. நன்றி இறைவனே. சரி கார்த்திகேயனையா, அதை மிகவும் அருமையாக கொடுத்திருக்கின்றீர்கள். அதுதான் உண்மை. அதை ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை. ஒரே ஒரு விடயத்தை மீண்டும் இங்கு நான் அமுல்படுத்துகின்றேன். இன்றைய வாசிப்பு 3 பந்தியில் இந்த அத்தியாயமே ஒரு சமயவாதியை பற்றி அல்லது ஒரு சமயத்தை பற்றி வந்த ஒரு அத்தியாயம். இதில் நீங்கள் திரும்ப இந்த அத்தியாயத்துக்கு விருப்பமானவர்கள் உங்களுடைய அறிவு திறனை கூட்ட வேண்டும் என்றால் இந்த அத்தியாயத்தையே எடுத்து வாசியுங்கள். புத்தகத்தை நான் நினைக்கிறேன் ஒரு 8 அல்லது 10 பக்கம் இருக்கும். 8 பக்கம் முடிந்து 9வது பக்கத்துக்கு கிட்டத்தான் என்று நினைக்கின்றேன். ஒரு 75% வாசிப்பு முடிந்த பின் தான் பாபாஜி கொடுக்கின்றார் சமயம் என்றால் என்ன, சமயவாதி என்றால் என்ன, அதற்குரிய சொல்லுக்குரிய விளக்கம். அதுவரையும் நீங்கள் இதை தொடக்கத்திலிருந்து வாசிக் கொண்டு போவீர்களாக இருந்தால் அடியேனும் அந்த நிலையில் வாசித்தேன் இந்த புத்தகத்தை 1 தடவை இல்லை பல தடவை. சமயவாதி 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 மனிதன் 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 என்று சொல்லும் போது அந்த சமயவாதிக்குரிய அர்த்தம் எனக்கு அந்த நேரம் தெரிந்த அர்த்தம் ஒரு சமயத்தை ஒழுங்காக கடைபிடிப்பவன். அந்த முறையில் மனிதனுக்கும் சமயவாதிக்கும் இடையில் இருக்கும் விடயங்களை சொல்லும் போது அந்த முறையில் தான் நான் நோக்கினேன். ஏனென்றால் அதன் பின் தான் பாபாஜி கொடுக்கின்றார் ஒரு இடத்தில் சமயம் என்றால் தன்னலமற்ற நிலை, சமயவாதி என்றால் அந்த நிலையை பின்பற்றுபவன். ஆகவே ஒரு சமயவாதிய உலக கருத்தின்படி சமயவாதி என்று எடுத்து பார்த்தால் உங்களுக்கு பல விடயங்கள் பொருந்தாது, தவற விட்டு விடுவோம். ஆனால் அந்த சமயம் என்றதுக்குரிய சொல்லு தன்னலமற்ற தன்மை என்றதை பார்த்துவிட்டால் பல விடயங்கள் புரியும். அதற்குத்தான் இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள் முக்கியமானது. அதை நீங்கள் உணர வேண்டும். பல தடவை சொல்லி இருக்கின்றேன், பாபாஜியில் ஒவ்வொரு அத்தியாயத்தை எடுத்து நீங்கள் வாசித்துக் கொண்டு போனாலும் சில விடயங்கள் உங்களுக்கு புரியாததாக இருக்கும். இறுதிக்கு முதல் பாபாஜி ஏதோ ஒரு இடத்தில் அந்த விடயத்தை பேசி முடிந்தும் 1-2 பக்கத்துக்கு பிறகு அதனுடைய சூட்சும கருத்தை எங்கேயாவது ஒரு வசனத்தில் கொடுப்பார் என்பது அவருடைய சூட்சும விடயம் அவருடைய புத்தக வாசிப்பில். அதை கண்டுபிடித்து விட்டீர்கள் என்றால் திரும்ப வந்து வாசிக்கும் போது முழு வாசிப்பும் உங்களுக்கு வேறு ஒரு நிலையை கொடுக்கும் என்பது நான் அனுபவித்துக் கொண்டிருக்கும் விடயம். முயற்சித்து பாருங்கள் உங்களுடைய அறிவு திறனில் என்று சொல்கின்றேன். கார்த்திகேயா, உங்களுடைய சுருக்கத்துக்கு மிகவும் நன்றி. இப்போதுதான் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது பார்த்தேன், முரளிவர்மா இருக்கின்றீர்கள் இணைப்பில். மன்னிக்க வேண்டும், நான் உங்களை தவறவிட்டு இருக்கின்றேன். இருப்பினும் உங்களுடைய சுருங்கிய கருத்து ஏதும் இருந்தால் இந்த சத்சங்கத்தை நீங்கள் சொல்லலாம். முரளி சார் இருக்கிறீர்கள் இணைப்பில்?
வணக்கம்.
வணக்கம்.
முக்கியமாக எல்லா நன்மைகளும் குருவிடமிருந்து வருவது, அவர்கள் எல்லாம் என்னிடமிருந்து வருவது என்ற ஒரு எண்ணத்தை நாம் கொண்டு வந்தாலே அது நடுநிலை என்று சொல்கிறீர்கள். அந்த நடுநிலை அடைந்தாலே போதுமானது என்றுதான் என்னுடைய கருத்து. அது அடைவதே நம்மள ஒரு பெரிய டாஸ்க் தான். அதுபோல கோபம் தீயை விட கொடுமையானது என்ற சொல்லு திருவள்ளுவரும் அதான் சொல்லியிருக்கிறார். தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டப்படு என்று. அத்தனைக்கு கொடுமையான ஒரு விஷயம், ஆனாலும் அந்த கோபத்தை கட்டுப்படுத்துறதுங்கிறது அவ்வளவு எளிதாக அமையவில்லை. இந்த ஆன்மீக பாதத்தில் இறங்கும் போதுதான் அது கொஞ்சம் கொஞ்சமாக கரைகிறது. அதை எல்லாருமே ஒரு முக்கியமான விஷயமாக எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டும். தங்கள் கோபத்தை எவ்வளவு குறைக்க முடியும் என்பதை முயற்சி செய்து குறைக்க வேண்டும். அது அவருடைய மிக அருமையாக இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல குருவிற்கு செய்கின்ற எல்லாம் இது குருவிடம் அவரிடம் செய்கிறார்கள். நம்மையும் அதில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். குருவனால் செய்யப்படுகிறது என்று சொல்லாமல் உன்னையும் சேர்த்துக்கொள்ள என்று பாபாஜி இதில் கூறியிருப்பது ஒரு புதிய விடயமாக நான் எதிர்பார்க்கின்றேன். இதுவரை நான் செய்வது இதெல்லாம் குரு ஆசீர்வாதம் செய்கிறேன், அவ்வளவுதான். ஆனால் நம்மையும் இதில் சேர்க்க வேண்டும் என்பது என் புதிய கருத்தாக நான் பார்க்கின்றேன். அந்த பார்வையில் இதுவரை நான் செயல்படவில்லை. அது பற்றி கொஞ்சம் விளக்கமாக கூறினால் நன்றாக இருக்கும். நன்றி. ஓம் பிரிய ஓம் சிவாய நமஃ.
நன்றி, மிகவும் அருமை. அது மிகவும் சொல்லப்பட்ட ஒரு சொல்லு. அதை நீங்கள் லாபகமாக பற்றியிருந்து அதை பற்றி மீண்டும் கேள்வி எழுப்புகின்றீர்கள். அதுக்கு பதில் காணலாம். அதற்கும் சைவ சித்தாந்தம் தான் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஏனென்றால் நாங்கள் இப்படியான நல்ல விடயங்களை செய்யும் போது தொண்டாக இருக்கலாம் அல்லது அன்பு அருளாகும் நிலையாக இருக்கலாம். சைவ சித்தாந்தம் என்ன சொல்கின்றது? நீங்கள் எந்த உயரிய நிலைக்கு போனாலும் இறுதி நிலையில் கூட உங்களுக்கு மல வாசனை உண்டென்று சொல்கின்றது சைவ சித்தாந்தம். அந்த மல வாசனைக்குள் அகப்படப் போவது உங்களுடைய ஆன்மாதான் என்பதும் அதனுடைய கருத்து. ஏனென்றால் அந்த மல வாசனையால் பாதிக்கப்பட போவது உங்களுடைய ஆன்மா இறுதி நிலையில் இருக்கும் போதும். இந்தா எட்டிவிட்டோம் பதிஞானத்தை என்று இருக்கும் போதும் ஏதாவது வந்து அந்த ஆன்மாவை சஞ்சலப்படுத்திவிடும். ஆகவே குருவின் யுக்தியாக இங்கு பாபாஜி என்ன கொடுக்கின்றார் என்றால், நீ தன்னலமற்ற தொண்டை செய்யலாம், தன்னலமற்ற அன்பை கொடுக்கலாம், எதை கொடுத்தாலும் நீயும் சேர்ந்துதான் அதை கொடுக்கின்றாய் என்று உங்களை அதுக்குள் ஈடுபடுத்தி விட்டால் உங்களுக்கு அந்த மல வாசனையிலிருந்து தவறலாம், தப்பலாம் என்பது எனக்கு புரிகின்றது உங்களுடைய கேள்வியை கேட்கும் போது. ஏனென்றால் அந்த மல வாசனையில் அகப்படாத எந்த ஞானியருமோ அருளாளருமோ இல்லை என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. இறுதி நிலை அது எங்களுக்கும் ஒரு பிறப்பில் உண்டு. ஆகவே பாபாஜியின் இந்த யுக்தி எங்களை குருவோடையும் எங்களை கடவுளோடையும் இணைத்து பார்த்து பார்க்க வேண்டும், அந்த நிலையைத்தான் இறுதியாக அடைகின்றோம் என்று சொல்லும் போது அதை சொல்லளவில் எடுக்காமல் எங்களையும் சேர்த்து குருவுடனும் கடவுளுடனும் சேர்த்து கூட்டிக் கொண்டு செல்வது அந்த நிலையை எங்களை அந்த நிலையில் இறுதியில் அந்த வாசனையில் அகப்படாமல் தப்புவிப்பதற்கு ஒரு உபாயமோ என்பது அடியேன் உணர்கின்றேன். இது என்னுடைய உணர்வு நிலைதான். அதை நாங்கள் அப்படியே இந்த இடத்தில் வைத்துக் கொள்வோம். ஆகவே அது ஒரு நல்ல செயல். ஆனால் எங்களை இணைக்கும் போது அந்த நான் சொன்னதுக்குரிய கருத்தை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பார்த்தால் ஆணவ மலத்துக்குள் சிக்காமல் போவதற்கு ஒரு அருமையான விடயம். ஏனென்றால் கடவுளை தனியே பார்த்து கொண்டு போய், குருநாதரை தனியே பார்த்து கொண்டு போய், எங்களை விலத்தி பார்த்து கொண்டு போனால் ஒரு நேரத்தில் எங்களை பற்றிய சிந்தனை எங்களை எரித்துவிடும். அதுதான் மெல வாசனை என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது என்று அதற்கு பதில் தருகின்றேன் ஐயா. நன்றி நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம் சிவாய நமஹ.